Welcome once again to our Words of Life program.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
We have been considering some basic truths concerning our relationship with God.
தேவனோடு நமக்குள்ள உறவை குறித்து ஒரு சில அடிப்படை சத்தியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம்.
We have seen the origin of evil so far.
தீமையின் ஆரம்பத்தை நாம் பார்த்தோம்.
And we have seen how sin came into the world.
பாவம் எப்படி இந்த உலகத்திலே பிரவேசித்தது என்பதை குறித்தும் பார்த்தோம்.
What the root of sin is.
பாவத்தினுடைய வேர் என்ன என்பதையும் பார்த்தோம்.
And how the devil deceived Eve.
ஏவாளை எப்படி சாத்தான் வஞ்சித்தான்.
We have also seen that our obedience must not just be obedience but the obedience of faith.
நம்முடைய கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் அடிப்படையில் உள்ள கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் சிந்தித்தோம்.
Genesis chapter 3 is a very important chapter.
ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம்.
It's important because that's where we see how sin came into this world and the human race.
பாவம் மனித வர்க்கத்துக்குள்ளாக இந்த உலகத்துக்குள்ளாக எப்படி பிரவேசித்தது என்பதை இந்த அதிகாரத்தில் தான் நாம் வாசிக்கிறோம்.
If we look at this chapter, there are a number of things we can learn from what we see here.
இந்த அதிகாரத்தை நீங்கள் கவனமாய் பார்த்தீர்களானால் பல காரியங்களை நாம் படிக்கலாம்.
So let's just look at this chapter briefly.
ஆகவே இந்த அதிகாரத்தை சுருக்கமாய் நாம் பார்ப்போம்.
The first thing we see here is that Satan, when he wanted to lead Adam and Eve astray, he chose the cleverest of all the animals that God had created.
தேவன் படைத்த எல்லா படைப்பிலையும் மிகவும் புத்தியுள்ள ஒரு மிருகத்தை தான் சாத்தான் ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கும்படியாக தெரிந்து கொண்டான்.
That was the serpent.
அதுதான் அந்த சர்ப்பம்.
Now the serpent, when God created it, was not the evil, repulsive animal that we see today.
இன்றைக்கு நாம் சர்ப்பத்தை பார்க்கிறோமே, இதுபோல தேவன் உண்டாக்கவில்லை. அது மிகவும் கொடூரமாக இப்பொழுது காட்சியளிக்கிறது.
But when God created it, it was very beautiful.
தேவன் அதை உண்டாக்கின பொழுது அதுவும் அழகாகத்தான் இருந்தது.
We don't know exactly what its shape etc. was, but it was after this event that God cursed it to crawl on its belly for the rest of its life.
தேவன் உண்டாக்கிய பொழுது சர்ப்பத்தினுடைய உருவம் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியவில்லை என்றாலும் தேவன் அந்த சர்ப்பத்தை சபித்தபடினாலே அது தன்னுடைய வயிற்றிலேயே ஊர்ந்து செல்லும்படியாய் அது மாறிவிட்டது.
But notice the word in verse 1 where it says the serpent was more crafty than any beast of the field.
சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது என்று ஒன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம்.
God had made it like that.
தேவன் அப்படித்தான் அதை உண்டாக்கினார்.
And the devil usually picks on clever people and uses human cleverness to try and deceive people.
அதேபோல் இன்றைக்கும் சாத்தான் மனிதனுடைய தந்திரம் அல்லது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவன் மற்றவர்களை வஞ்சிப்பதற்கு அவன் முயற்சிக்கிறான்.
I'll tell you how this applies in our life.
நம்முடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
When a preacher tries to impress his congregation with his cleverness, he is just opening himself up to the devil.
ஒரு பிரசங்கியார் தன்னுடைய சபை மக்களை கவர்ந்து இழுக்கும்படியாக அவர் பிரசங்கிப்பாரே என்று சொன்னால் அவர் பிசாசுக்கு வழியை திறந்து வைக்கிறார் என்று நாம் சொல்லலாம்.
I'm not saying God cannot use clever people.
புத்திசாலிகளை தேவன் பயன்படுத்த மாட்டார் என்று நான் சொல்லவில்லை.
The Apostle Paul was perhaps the cleverest man of his generation.
அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய தலைமுறையிலே வாழ்ந்த மக்கள் மத்தியிலே மிகுந்த புத்திசாலியாக இருந்தார்.
And Peter was at the other extreme.
பேதுரு இன்னொரு கோடியிலே இருந்தார்.
But God could use both of them because neither of them depended on their cleverness.
தேவன் அவர்கள் இருவரையுமே பயன்படுத்த முடிந்தது ஏனென்றால் இருவருமே தங்களுடைய புத்திசாலித்தனத்தை சார்ந்திருக்கவில்லை.
Lack of cleverness.
அல்லது புத்திசாலித்தனம் இல்லையே என்பதை சார்ந்திருக்கவில்லை.
Paul, when he trusted his own cleverness, went completely astray and was persecuting the Christians.
தன்னுடைய சொந்த ஞானத்தையும் புத்தியையும் நம்பினபொழுது அவன் முழுமையாக வழி விலகி சென்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான்.
Some of the people who crucified Jesus were the cleverest people in Israel.
இஸ்ரவேலிலே இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் அப்பொழுது வாழ்ந்த மக்களிலே மிகவும் ஞானமுள்ளவர்களாக இருந்தார்கள்.
So cleverness and reason is something we have to be very wary of if we want to follow the Lord.
ஆகவே நாம் உண்மையாலுமே தேவனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And the other thing we saw last time was that the devil began his attack into Eve's life through making her question the word of God.
இன்னொரு காரியம் நாம் சிந்தித்தோம். அதாவது ஏவாளை தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க முடியாய் கேள்வி கேட்டு அவளை பாவம் செய்ய பண்ணினான்.
We don't trust our reason but we trust our heavenly father.
நம்முடைய சொந்த ஞானத்தையும் யோசனையும் நாம் நம்ப கூடாது. நாம் நம்முடைய தேவனை தான் நம்ப வேண்டும்.
And Eve when she replied to the devil.
ஏவாள் அந்த பிசாசுக்கு பதில் சொல்லும்பொழுது
there are two things we can learn from her reply.
அவளுடைய பதிலிருந்து இரண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்.
She did not quote the word of God exactly.
தேவனுடைய வார்த்தையை உள்ளபடியே அவள் சொல்லவில்லை.
She added and subtracted from God's word.
தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றை கூட்டினால் ஒன்றை கழித்தாள்.
First of all, she subtracted from God's word by saying, "Well, God said there's a possibility that you may die."
நீ அதை புசிக்கும் நாளிலே சாவாய் என்று அது ஒரு சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னாள்.
She didn't say it like God had said you will surely die.
நீ கண்டிப்பாக சாவே சாவாய் என்று தேவன் சொன்னது போல சொல்லவில்லை.
She reduced the strength of that statement.
அந்த வாசகத்தினுடைய வலிமையை சற்று குறைத்து சொல்லுகிறாள்.
That's one of the things we see in Christendom today.
இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே இதை நாம் பார்க்கிறோம்.
That the strength and power of God's word is being reduced by many preachers.
தேவனுடைய வார்த்தையின் வல்லமையும் அந்த அதிகாரமும் அநேக பிரசங்கர்களால் குறைக்கப்படுகிறது.
It began with Eve.
அது முதலாவது ஆரம்பித்த நபர் ஏவாள்.
The second thing we see here is
இங்கே நாம் பார்க்கிற இரண்டாவது காரியம்
she added to God's word.
தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றை கூட்டுகிறாள்.
She subtracted and added.
அவள் ஒன்றை கழிக்கிறாள் இன்னொன்றை கூட்டுகிறாள்.
What she added was
அவள் எதை சேர்த்தாள் என்றால்
that the Lord told us not even to touch this tree.
அந்த மரத்தை தொடவும் கூடாது என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல்றார்.
God never said that.
ஆண்டவர் அதை சொல்லவே இல்லை.
God only said you shouldn't eat from it.
அதிலிருந்து புசிக்க கூடாது என்று மட்டுமே சொன்னார்.
Now doesn't it look more spiritual to try and raise the standard higher than God has raised it?
தேவன் வைத்திருக்கிற அந்த தரத்தை காட்டிலும் சற்று உயர்த்தி நாம் காண்பிப்பது ஆவிக்குரிய காரியம் போல காட்சியளிக்கிறது அல்லவா?
That's how many Christians are deceived.
இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
First thing we see in Christendom is people lowering the strength of God's word.
கிறிஸ்தவத்திலே பார்க்கிற முதல் வஞ்சனையானது தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை குறைத்து விடுகிறார்கள்.
But the second thing we see here is people adding something to God's word.
நாம் இரண்டாவதாக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றை சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம்.
It may look more spiritual.
பார்ப்பதற்கு அதிக ஆவிக்குரிய காரியம் போல
சேர்க்கிறது.
தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற தரத்தை காட்டிலும் சற்று உயர்த்தி சொல்வது ஆவிக்குரியது போல காட்சியளிக்கிறது.
Always leads to legalism.
ஆனால் அது எப்பொழுதுமே ஒரு பிரமாணத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறது.
It leads people into a life of bondage to rules and regulations.
சட்ட திட்டங்களுக்கு அடிமைப்படக்கூடியதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஜனங்களை நடத்தி விடுகிறது.
The Pharisees raised the standard to something higher than God had made it.
பரிசேயர்கள் தேவன் ஏற்படுத்தின தரத்தை காட்டிலும் அதிகமாக அதை உயர்த்தி விட்டார்கள்.
And that's why they questioned Jesus' disciples about plucking grain on the Sabbath day.
ஆகவே தான் ஓய்வு நாட்களிலே கதிர்களை கொய்கிற சிஷ்யர்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள்.
And whether a woman could be healed on the Sabbath day.
ஓய்வு நாளிலே ஒரு ஸ்திரீ குணமாக்கப்படுவது சரியா தவறா என்று கேட்டார்.
Or a man who was lame for 38 years whether he could carry his bed and walk when Jesus had healed him.
இயேசுவுக்கு குணமாக்கின பொழுது ஓய்வு நாளிலே 38 வயதாய் படுக்கையில் இருந்தவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பது சரியா என்று கேள்வி எழுப்பினார்கள்.
They were making the same mistake that Eve made of trying to raise the standard of God's word.
ஏவாள் செய்த அதே தவறை இந்த மக்களும் தேவனுடைய வார்த்தையின் தரத்தை உயர்த்தி இருப்பது போல காண்பித்து செய்கிறார்கள்.
The end result was that they became bound to rules and regulations.
அதனுடைய விளைவு எப்படி இருந்ததென்றால் அவர்கள் சட்டத்திட்ட வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள், அடிமைப்படுத்தி விட்டார்கள்.
So that's the first thing we learn here.
இங்கே இதைதான் நாம் முதலாவது கற்றோம்.
We must learn to leave God's word exactly as it is.
தேவனுடைய வார்த்தை இருக்கிற பிரகாரமாகவே நாம் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
Not only the devil made her question God's word.
தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்து கேள்வி எழுப்ப செய்தது மட்டுமல்ல.
He also made her question the love of God.
தேவனுடைய அன்பையே கேள்வி கேட்க அவன் செய்து விட்டான்.
Does God really love you when he doesn't allow you to take part of this tree?
இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னபடினாலே உண்மையாலுமே தேவனை நேசிக்கிறாரா?
And the other thing we see here is that the devil said to her in verse 4.
நாம் நான்காம் வசனத்திலே இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
You will surely not die.
நீங்கள் சாகவே சாவதில்லை.
This is the first lie that we find in the Bible.
வேதத்திலே நாம் பார்க்கிற முதல் பொய் இதுதான்.
The first lie that we read in the whole Bible is the one that the devil spoke saying even if you disobey God you will not be punished.
தேவனுக்கு நீ கீழ்ப்படியாமல் போனாலும் சரி நீ தண்டிக்கப்பட மாட்டாய் என்பதுதான் வேதத்திலே காணப்படுகிற முதல் பொய்.
And for all these 6000 years the devil has been telling human beings around the world the same lie.
அதே பொய்யை தான் உலகம் முழுதுமாய் எல்லா மனிதர்களுக்கும் சாத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறான்.
In 2 Thessalonians 2 it's referred to as the lie.
ரெண்டு தெசலோனிக்கேயர்லே நாம் வாசிக்கிறோம் அந்த பொய் என்று வாசிக்கிறோம்.
You read that in 2 Thessalonians in chapter 2.
ரெண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம்.
Where it says God will allow people to believe verse 11 the lie.
நாம் அங்கே வாசிக்கிறது என்னவென்றால் அந்த பொய்யை விசுவாசிக்கும்படியாக தேவன் செய்து விடுவார் என்று பார்க்கிறோம்.
God will allow certain people who don't love the truth to believe this lie.
சத்தியத்திலே பிரியமில்லாதவர்கள் இந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவன் ஒரு வஞ்சகத்தை
அனுப்புவார். Those who don't want to be saved from their sin.
தங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்கப்பட விரும்பாதவர்கள்.
God will allow them to believe this lie, it says in 2 Thessalonians.
இந்த பொய்யை விசுவாசிக்க முடியாத தேவன் அனுமதித்து விடுவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:11 வாசிக்கிறோம்.
And what is this lie?
இந்த பொய் என்ன?
Let me say it again.
மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன்.
If you sin, God will not punish you.
நீ பாவம் செய்தால் தேவன் தண்டிக்க மாட்டார்.
You will not die.
நீ சாகவே சாவதில்லை.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
He is a loving God.
அவர் நேசிக்கிற தேவன்.
He is not going to send you to hell for just little disobedience.
சிறு கீழ்ப்படியாமைக்கு போய் உன்னை நரகத்துக்கு அனுப்ப மாட்டார்.
It's only to frighten you that he says such things.
உன்னை பயமுறுத்துவதற்காக தான் இதை சொல்லி இருக்கிறார்.
But you can disobey.
நீ கீழ்ப்படியாமல் போகலாம்.
What will happen?
ஒன்று நடக்காது.
And do you know the multitudes of people through these years whom the devil has deceived with that one lie?
இந்த ஒரு பொய்யினாலே अनेक திரளான ஜனங்களை பிசாசு வஞ்சித்து விட்டான் தெரியுமா?
Even Christians.
கிறிஸ்தவர்களும் கூட
when they read their Bible they discovered that is the first lie the devil told him.
வேதத்தை அவர்கள் வாசித்திருந்தார்களே ஆனால் ஏவாளுக்கு முதல் சொன்ன பொய் அதுதான் என்று கண்டுபிடித்திருப்பார்கள்.
The Lord had said you will surely die.
நீ சாகவே சாவாய் என்று ஆண்டவர்
சொன்னார்.
அது என்னுடைய கனியை புசிக்கும்
நாளில். The devil tells you will surely not die.
ஆனால் பிசாசு நீ சாகவே சாவதில்லை என்று சொல்கிறார்.
See this contrast between Genesis 2:17
ஆதியாகமம் 2:17 உள்ளதான
Genesis 3:4
அதற்கும் ஆதியாகமம் 3:4 உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா?
God says you will surely die if you disobey me.
நீ கீழ்ப்படியாமல் போகும்பொழுது சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
The serpent says you will surely not die.
நீ சாவே சாவதில்லை என்று பிசாசு சொல்கிறான், சர்ப்பம் சொல்கிறான்.
He gives him absolute certainty you will not go to hell.
நீ கண்டிப்பாக நரகத்துக்கு போக மாட்டாய் என்ற நிச்சயத்தோடு
சொல்கிறான்.
உனக்கு என்ன ஒன்று நடக்கும்?
You will not be thrown out of Eden.
ஏதனை விட்டு நீ வெளியே தள்ளப்பட மாட்டாய்.
God said to the Old Testament false prophets you go around saying peace peace when there is no peace to my people.
என்னுடைய ஜனங்களிடத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது சமாதானம் சமாதானம் என்று நீ சொல்கிறாய் என்று பழைய பாட்டிலே
வாசித்தேன். The false prophets in Christendom are saying the same thing.
இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே உள்ள பொய் தீர்க்கதரிசிகள் இதே காரியத்தை தான்
சொல்கிறார்கள். You will not die.
நீங்கள் சாவதில்லை.
God will care for you and protect you.
தேவன் உன்னை பாதுகாப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார்.
But what did they discover at the end of the day?
ஆனால் அந்த நாளின் முடிவிலே அவர்கள் எதை கண்டுபிடித்தார்கள்?
They discovered that God's word does not change.
தேவனுடைய வார்த்தை மாறுவதில்லை என்பதை கண்டுபிடித்தார்கள்.
They discovered that the devil is a liar.
பிசாசு ஒரு பொய்யன் என்பதை கண்டுபிடித்தார்கள்.
Many many Christians are going to discover that when Christ comes again.
கிறிஸ்து மீண்டுமாய் வரும்போது அநேக கிறிஸ்தவர்களை கண்டுபிடிப்பார்கள்.
Stand at his judgment seat.
அவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது
many will discover.
அநேகரை
deceived them.
பிசாசு தங்களை வஞ்சித்து விட்டதை அநேகர்
கண்டுபிடிப்பார்கள்.
பிசாசு பொய்யன்.
The devil deceived them.
பிசாசு அவர்களை வஞ்சித்து விட்டான்.
And that many of them who thought they were going to heaven
பரலோகத்துக்கு போகிறோம் என்று எண்ணின அநேகர்
end up in hell.
நரகத்துக்கு போகிறார்கள்.
Because they thought I won't die. I'll be all right.
நான் சாக மாட்டேன், நான் நன்றாக தான் இருப்பேன் என்று
எண்ணினார்கள்.
நீங்கள் பிசாசினுடைய ஏதாவது ஒரு பொய்யை இப்பொழுது
நம்பிக்கொண்டிருக்கிறேன்.
வேதத்திலே தேவன் ஒன்றை சொல்லியிருக்கும் பொழுது
the Bible says, Jesus said in Matthew chapter 12 verse 36-37 that every idle word we speak we'll have to give an account in the day of judgment.
நாம் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:36-37 இயேசு சொல்லியிருக்கிறார்.
That's a clear statement.
அது மிகவும் தெளிவான ஒரு வாசகம்.
Every useless word, every word with which you hurt other people, God will make you give an account in the day of judgment.
மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் இவைகள் எல்லாவற்றை குறித்தும் நாம் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
Do you believe that?
இதை நீங்கள் நம்புகிறீர்களா?
It says in 1 Corinthians in chapter 4 and verse 5.
1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கிறோம்.
That we're not to judge anything until the time the Lord comes.
ஆண்டவர் வரும் வரை நாம் ஒன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லக்கூடாது.
When the Lord comes he'll expose everything.
தேவன் வரும்போது எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குவார்.
The things hidden in darkness.
இருளிலே மறைந்திருக்கிற காரியங்கள்.
The motives of men's hearts.
மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள்.
So we see there that there are certain things which are going to be revealed in that day.
ஆகவே அந்த நாளிலே பல காரியங்கள் வெளிப்பட போகிறது என்பதை பார்க்கிறோம்.
Are you careful about that? Do you believe it's going to be revealed?
உண்மையாலுமே இது வெளிப்பட போகிறது என்பதை அறிந்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறீர்களா?
You believe that one day your hidden life will be exposed for the whole world to see?
ஒரு நாளிலே முழு உலகம் காணத்தக்கதாக உங்களுடைய அந்தரங்க காரியங்கள் வெளிப்படும் என்று நம்புகிறீர்களா?
If you believed it, you perhaps would be more careful about your hidden life.
நீங்கள் மட்டும் இதை நம்பியிருந்தால் நீங்கள் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து அதிக எச்சரிப்புள்ளவர்களாக இருந்திருப்பீர்கள்.
The Bible says that all our works will be tested in the final day.
கடைசி நாளிலே நம்முடைய எல்லா கிரியைகளும் சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது.
You believe that?
இதை நம்புறீர்களா?
If so, you'd be very careful about the work you do for the Lord.
அப்படியானால் நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற ஊழியத்திலே அதிக கவனமுள்ளவர்களாய் இருப்பீர்கள்.
But the devil has deceived so many Christians into thinking, yeah, these things are there, but it's not really going to be exactly.
இதெல்லாம் இருக்கிறது, ஆனால் அதே போல ஆண்டவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி பிசாசு அநேகரை வஞ்சித்து விட்டார்.
And like that, many Christians are living careless life.
இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் கவனக்குறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
But here we learn that God's word is true.
ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை மெய் என்பதை அறிகிறோம்.
God says that you will surely die, you will surely die.
கண்டிப்பாகவே சாவாய் என்று தேவன் சொன்னால் கண்டிப்பாகவே சாவார்கள்.
It says in Romans 8:13.
ரோமர் 8:13 வாசிக்கிறோம்.
My brothers,
என் சகோதரரே,
talking about to believers,
விசுவாசிகளுக்கு பேசுகிறார்.
If you live after the flesh, you will die.
மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தீர்களானால் சாவீர்கள்.
Is that right or wrong?
அது சரியா தவறா?
Many people say, no, if you're a believer and you still live after the flesh, you will not die.
நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் கூட மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாக மாட்டீர்கள் என்று அநேகர் சொல்கிறார்கள்.
This is exactly what the false prophets said in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே பொய்த்தீர்க்கதரிசிகள் சொன்னது போலவே இதுவும் இருக்கிறது.
This is what false prophets in Christendom are saying today.
இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே பொய்த்தீர்க்கதரிசிகள் இப்படி சொல்கிறார்கள்.
Sin is not serious.
பாவமானது அவ்வளவு சீரியஸானது.
If you live little while in sin, it's something God will overlook it.
பாவத்திலே வாழ்ந்தாலும் கூட தேவன் அதை கண்டும் காணாமல் இருப்பார் என்று சொல்கிறார்கள்.
So all these things we can learn lessons from Genesis chapter 3.
ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம்.
And Satan questioned God's love by telling Eve that God didn't probably love her and that's why he was not providing.
தேவன் ஏவாளை நேசிக்கவில்லை, ஆகவே தான் அந்த கனியை விலக்கி விட்டார் என்றதான பொய்யையும் சொல்கிறான்.
And he comes to us like that too.
நம்மிடத்திலேயும் அப்படியே தான் வருகிறான்.
The other thing we see here is,
நாம் இங்கே பார்க்கிற இன்னொரு காரியம்,
sometimes Satan does not tempt us directly.
சில சமயத்திலே சாத்தான் நம்மை நேரடியாக சோதிப்பதில்லை.
He tempts us through those who are very close to us.
நமக்கு மிகுந்த நெருக்கமானவர்கள் மூலமாக அவன் சோதிக்கிறான்.
Through our relatives.
நம்முடைய உறவினர்கள் மூலமாக சோதிக்கிறான்.
Here Eve had only one relative, that was Adam.
இங்கே ஏவாளுக்கு ஒரே ஒரு உறவினர் தான் இருந்தார், அவர்தான் ஆதாம்.
And she was tempted through him.
அவள் அவன் மூலமாக சோதிக்கப்பட்டாள்.
The devil came directly to Eve. Through a serpent.
சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளிடத்தில் நேரடியாக சாத்தான் வந்தான்.
But he did not go directly to Adam.
ஆனால் ஆதாமிடத்தில் நேரடியாக செல்லவில்லை.
He knows how to deal with each particular person.
ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மூலமாக நபரிடத்தில் எப்படி இடைபட வேண்டும் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறான்.
He knows how to whom he should go directly.
யாரிடத்தில் நேரடியாக போக வேண்டும்.
And he knows to whom he should go indirectly.
யாரிடத்தில் மறைமுகமாக செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான்.
So when he came to Adam, he came through Eve.
ஆகவே ஆதாம் இடத்திலே சாத்தான் வரும்போது ஏவாளின் மூலமாக வருகிறான்.
So you see two ways in which the devil comes.
ஆகவே பிசாசு வருவதற்கு இரண்டு வழிகள் உள்ளன.
One is through the serpent.
ஒன்று சர்ப்பத்தின் மூலமாக.
The other is through Eve.
இரண்டு ஏவாளின் மூலமாக.
We read in the life of Jesus in the Gospels.
சுவிசேஷங்களிலே இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து நாம் வாசிக்கிறோம்.
The devil came to him also in these two ways.
இந்த இரண்டு வழிகள் மூலமாக பிசாசு இயேசுவினிடத்திலே வந்தான்.
First,
முதலாவது
came directly,
நேரடியாக வந்தான்.
And tempted him.
இயேசுவை சோதித்தான்.
But Jesus resisted it.
ஆனால் இயேசு அதை எதிர்த்தார்.
He tempted him to avoid the way of the cross and get the world by bowing down to him.
சிலுவை வழியை தவிர்த்து பிசாசை வணங்குவதன் மூலமாக உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னார்.
Jesus said, get behind me, Satan.
எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று இயேசு சொன்னார்.
Some years later,
அநேக வருடங்கள் கழித்து,
the devil came to him through Peter.
பேதுருவின் மூலமாக பிசாசு வந்தான்.
Just like he came through Eve to Adam here.
இங்க ஆதாமினிடத்தில் ஏவாள் மூலமாக வந்தது போலவே.
And he came through Peter and said, don't go to the cross, Lord.
ஆண்டவரே, சிலுவைக்கு செல்ல வேண்டாம் என்று பேதுரு மூலமாக சாத்தான் சொல்கிறான்.
And again Jesus said the same thing. Get behind me, Satan.
மீண்டுமாக எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று பேதுரை பார்த்து சொன்னார்.
So we must be alert not only when Satan comes to us directly, but also when he comes through our relatives.
ஆகவே சாத்தான் நேரடியாக வரும்போது மட்டும் நாம் ஜாக்கிரதையா இருந்தால் போதாது, நம்முடைய உறவினர்கள் மூலமாக வரும்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Close friends,
நெருங்கிய நண்பர்கள் மூலமாக,
through people we trust,
நாம் நம்புகிற மக்கள் மூலமாக,
could be through one of the elders in the church,
சபையில் உள்ள ஒரு மூப்பர் மூலமாக கூட வர முடியும்.
How shall we identify the voice of Satan?
சாத்தானுடைய சத்தத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது?
always tells us to avoid the way of the cross.
எப்பொழுதுமே சிலுவையின் வழியை தவிர்க்க சொல்லுவான்.
It always tells you to seek your own.
உனக்கானதையே நீ தேடு என்று சொல்லுவான்.
The next thing we see here is
நாம் இங்கே பார்க்கிற அடுத்த காரியம்,
Adam, when he faced this, he didn't realize it was Satan speaking through his wife.
ஆதாம் சாத்தான் தான் ஏவாள் மூலமாக தன்னுடைய மனைவியின் மூலமாக பேசுகிறான் என்பதை உணராதிருந்தான்.
And in order to please her, he ate the fruit.
அவளை பிரியப்படுத்த முடியாக அந்த பழத்தை சாப்பிட்டான்.
Now it's very clear that Eve was deceived.
ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு விட்டாள் என்பது மிகவும் தெளிவாயிருக்கிறது.
In fact, this is one of the reasons given in 1 Timothy 2 why a woman should not teach God's word.
ஏன் ஒரு ஸ்திரீ தேவனுடைய வார்த்தையை போதிக்க கூடாது என்பதை 2 தீமோத்தேயுவிலே நாம் இதை குறித்து வாசிக்கிறோம்.
Because she is more prone to deception than a man.
ஒரு மனிதனை காட்டிலும் ஒரு பெண் சோதிக்கப்படுவதற்கு மிகவும் ஏதுவாயிருக்கிறாள்.
So we see here, as soon as they ate, their eyes were opened and they knew that they were naked, verse 7.
அவர்கள் ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த பழத்தை புசித்த உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள்.
And then when they saw that they were naked, they wanted to hide themselves from each other.
தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்த உடனே அவர்கள் தங்களை ஒருவரிலிருந்து ஒருவர் மறைத்துக் கொள்ள விரும்பினார்கள்.
And they wanted to hide themselves from God.
தேவனிடத்திலிருந்தும் தங்களை ஒளித்துக் கொள்ள விரும்பினார்கள்.
See, sin makes a person very, very foolish.
பாவமானது ஒரு மனிதனை மிகவும் புத்தியீனனாய் மாற்றுகிறது.
How can they go behind a tree and hide from God?
எப்படி அவர்கள் மரத்துக்கு பின்னாக போய் தேவனுடைய கண்களுக்கு தங்களை ஒளித்துக் கொள்ள முடியும்?
Everybody in the world knows you can't hide from God by going behind a tree.
ஒரு மரத்துக்கு பின்னாக போய் தேவனிடத்திலிருந்து தன்னை ஒளித்துக் கொள்ள முடியாது என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
You can hide from men like that.
மனிதர்களிடத்திலிருந்து அப்படி மறைந்து கொள்ளலாம்.
But they hid from God. They tried to hide themselves from God.
ஆனால் தேவனிடத்திலிருந்து தங்களை ஒளித்துக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சி பண்ணினார்கள்.
By going behind a tree.
ஒரு மரத்துக்கு பின்னாக போக.
And they sewed fig leaves to cover themselves from each other.
ஒருவரை ஒருவர் தங்கள் நிர்வாணத்தை மூடும் முடியாக அத்தியிலையை தைத்து தங்களை மறைத்துக்
கொண்டார்கள். அந்த
தோட்டத்தில் வேறு யாரும் இல்லை, ஆகவே வேறு யாரிடத்திலிருந்தும் வந்து தங்களை மறைத்துக் கொள்ள முயற்சிக்கவில்லை.
ஏன்
இந்த அத்தியிலையை அவர்கள் தைத்து மறைத்துக்
கொண்டார்கள்?
இப்போது ஒருவருக்கு ஒருவர் கூட திறந்தவர்களாக இருக்க அவர்கள் விரும்பவில்லை.
இரண்டாம்
வசனத்திலே அந்த ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படாது இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
But now they are ashamed.
ஆனால் இப்பொழுது வெட்கப்படுகிறார்கள்.
Because they are ashamed, they want to cover themselves from each other.
வெட்கப்படுவது அப்படினாலே ஒருவரை ஒருவர் மறைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள்.
Instead of running to God and finding where he is, they try to run away from him.
தேவனை தேடி ஓடி கண்டுபிடிப்பதற்கு பதிலாக தேவனை விட்டு விலகி செல்கிறார்கள்.
And that's what often sin does.
இப்படித்தான் அடிக்கடி பாவம் நமக்கு செய்கிறது.
God is the only true friend who can help you when you fall into sin.
நீங்கள் பாவத்திலே விழும்பொழுது தேவன் மட்டுமே உங்களுக்கு நல்ல நண்பராய் இருக்கிறார்.
But here we read of man trying to cover himself when he sins.
இங்கே பாவம் செய்யும் பொழுது தன்னை தானே ஒளித்துக் கொள்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம்.
This is a picture of this human righteousness with which we try to cover ourselves when we have failed.
நாம் தவறும் பொழுது நம்மை நாமே மறைத்துக் கொள்ள முடியாத சுயநீதி என்ற காரியத்தை வைத்து நாம் மறைத்துக் கொள்கிறோம் என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது.
When we fail,
நாம் தவறும் பொழுது
many Christians try to make up for that by being a little more zealous in God's work or giving a little more money for God's work to cover up their failure.
தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு சற்று அதிகமாக ஊழியம் செய்கிறார்கள், சற்று அதிகமாக தேவனுக்கு பணம் கொடுத்து தங்களை மூட முயற்சிக்கிறார்கள்.
But that is not the way.
ஆனால் அது சிறந்த வழி அல்ல.
Pharisees, when Jesus turned around and said to them, you are those who justify yourselves.
நீங்கள் உங்களை நீங்களே நீதிமானாக்குகிறீர்கள் என்று இயேசு அவர்களை பார்த்து சொன்னார்.
And see this wonderful truth here that God himself comes searching for them.
இவர்களை தேடும் முடியாக தேவனே தேடி வருகிறார்.
They should have gone searching for God.
இவர்கள் தான் தேவனை தேடி போயிருக்க வேண்டும்.
God comes searching for them.
ஆனால் இவர்களை தேடி தேவன் வருகிறார்.
Asking this question, where are you?
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்டு வருகிறார்.
That's the question God is asking you also today.
இன்றைக்கும் தேவன் அதே கேள்வி உன்னை பார்த்து கேட்கிறார்.
Adam was ashamed because he had failed God.
ஆதாம் தேவனை விட்டு விலகி அவன் தோல்வியடைந்தபடினாலே வெட்கப்பட்டான்.
And you may be ashamed too because you have failed God.
நீங்களும் தவறினபடினாலே தேவனை பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறீர்கள்.
I want you to know that God comes to you and says, where are you?
நீ எங்கே இருக்கிறாய் என்று உன்னை தேடி வருகிறார்.
And he says, I heard your voice and I was naked and I hid myself.
உம்முடைய சத்தத்தை நான் கேட்டேன், நான் நிர்வாணியாக இருக்கிறபடினாலே நான் ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறார்.
Then the Lord asks him, who told you that you were naked?
நீ நிர்வாணியா இருக்கிறாய் என்பதை உனக்கு சொன்னது யார் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
Did you eat of the fruit of the tree I told you not to eat?
புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தின் கனியை புசித்தாயோ?
What's the answer to that?
அதற்கு என்ன பதில்
சொல்லியிருக்கிறார்?
ஆமாண்டவரே, அந்த பழத்தை புசித்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர்
சொல்லியிருக்கிறார்.
ஆனால் பாவம் உள்ளே வந்தவுடனே,
and when sin comes in we point the finger at other people,
பாவம் உள்ளே வந்தவுடனே நாம் உடனே மற்றவர்கள் மீது கையை
நீட்டுகிறோம். He blames his wife,
உடனடியாக தன்னை மனைவியை அவன் குற்றப்படுத்துகிறான்.
And he blames God,
தேவனையும் குற்றப்படுத்துகிறான்.
This woman,
இந்த ஸ்திரீ,
whom you gave me,
நீர் எனக்கு கொடுத்த
the cause of all the problem,
எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவள்தான்.
See how he shifted the blame onto his wife and ultimately onto God for giving him such a wife.
தேவன் கொடுத்த மனைவிக்காக தேவனையும் குற்றப்படுத்துகிறான், ஏவாளையும் குற்றப்படுத்துகிறான்.
There are many people who do that.
இதை செய்கிற அநேகர் இருக்கிறார்கள்.
Have you got this habit of blaming your partner for your sin?
உன்னுடைய பாவத்துக்காக உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ அவள் மீது பழி போடுகிறாயா?
Even Christian homes unfortunately are full of people who point their finger at each other.
துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் ஒருவர் ஒரு குறைசாட்டு குற்றம் சொல்லுகிறதான குடும்பங்களை பார்க்கிறோம்.
In Christian churches they point their finger at each other.
கிறிஸ்தவ சபைகளிலேயும் பிறரை குற்றம் சாட்டுகிறார்கள்.
And so the Lord turns to Eve and says, did you do this?
ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ இதை செய்தாயா?
She puts the blame on the serpent.
அவள் சர்ப்பத்தை பார்த்து அவள்தான், அந்த சர்ப்பம் தான் என்னை செய்ய செய்தது
என்று சொல்கிறார். Here is one very good thing to learn from this chapter.
இந்த அதிகாரத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய ஒரு நல்ல பாடம்.
You start blaming others,
மற்றவர்களை குறை சொல்ல ஆரம்பிக்கும்
பொழுது, you know that your fellowship with God is broken.
தேவனோடு கூட உனக்கு உள்ள ஐக்கியமானது முறிவடைகிறது.
So all these lessons that we learn today,
ஆகவே இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும்,
to the Lord in prayer,
நாம் ஜெபத்திலே தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம்.
Let's bow heads for a moment before God.
ஒரு க்ஷணம் தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Say, Lord,
ஆண்டவரே,
please help me to get rid of this habit of blaming other people for my sin.
என்னுடைய பாவத்துக்காக மற்றவர்களை குறை கூறுகிற இந்த பழக்கத்தை விட்டு விடுதலை பெற எனக்கு உதவி செய்.
Help me to judge myself.
என்னை நானே ஆண்டவரே நியாயப்படுத்திக் கொள்ளட்டும்.
See my failure and not somebody else's.
ஆண்டவரே, மற்றவருடைய தோல்வியை பார்க்காதபடி என்னுடைய தோல்வியை வீழ்ச்சி நான் பார்க்கட்டும்.
To be merciful to the failure of others.
மற்றவருடைய வீழ்ச்சியை பார்க்கும்போது அவர்களுக்கு நான் இரக்கமுள்ளவனாக இருக்கட்டும்.
Then the devil will not be able to get a hold of you.
அப்பொழுது பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே இருக்காது.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.